நாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். எந்த நேரத்திலும் உங்களுக்கு இறைவனுடைய உதவியை கொண்டு நீங்கள் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளமானது என்னுடைய செய்திகளை எந்த நேரத்திலும் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உயிர் மூச்சு என்னுடைய செய்திகள் தான். சுகமாக நீங்கள் உங்களுடைய மனநிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய செய்தியும் உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வும் ஏற்புடையதாக இருக்கின்றது. என்னுடைய வாக்குகளும் அது உங்களுக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணங்களும் ஒன்றிணைந்திருக்கின்றன. உங்களுடைய மனம் சுகமாக இருக்கின்றது. என்னுடைய வாக்குகளுக்கு விரோதமாக உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகின்றது. என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்தது உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய வானங்கள் பூமி உங்களை சுற்றியுள்ள இயற்கை அவ்வளவும். நான் படைத்த வானங்களும் பூமியும் உங்களுக்கு விளைந்து கொண்டிருக்கக்கூடிய விளைச்சல்களும் இயற்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உணர்வுகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் அழகான உங்களுடைய பார்வைக்கும் இனிமையான உங்களுடைய உணவுக்காகவும் நறுமணத்திற்காகவும் கேட்கக்கூடிய செவிகளுக்கு அழகானதாகவும் இருக்கும் விதமாக இன்னும் உங்களை தோளுக்கு சுகமளிக்கக்கூடியதாகவும் அவ்வளவு இயற்கையையும் உங்களை சுற்றிலும் நான் அமைத்திருக்கின்றேன். இவற்றை நீங்கள் படைக்கவில்லை, இவற்றை நீங்கள் கற்பனை செய்யவும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு இயற்கையையும் கற்பனை செய்து வரைகின்றீர்கள். அந்த வரைவதற்குள்ளாக லட்சக்கணக்கான விதங்களில் அந்த இயற்கைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு நொடிப்பொழுதும் கூட அது தன்னுடைய இயற்கை தன்மையில் நிலைத்திருப்பதில்லை, மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு மாற்றம் அடுத்த மாற்றத்திற்கு இணையானதல்ல, ஒவ்வொன்றும் புதுமையானது. நீங்கள் எதிர்பார்க்காதது, நீங்கள் கற்பனை செய்ய முடியாதது, அது உயிரோட்டம். இந்த நிலையில் நான் சுகமாக இருக்கின்றேன் என்று எண்ணும் பொழுது என்னுடைய மனமும் வானங்களும் பூமியும் அழகான முறையில் இணைந்திருக்கின்றன. இவற்றுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களா? இப்பொழுதும் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டுமே நிகழ வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களானால் அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுமைக்கும் அந்த நன்மைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மூச்சிலும் வித்தியாசமாக அழகான அனுபவங்களாக இருக்க வேண்டும். இது இறைவனுடைய செய்தி நம்முடைய மனதில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உள்ளம் மனம் இந்த இரண்டையும் நீங்கள் தெளிவாக பிரித்தறிந்து கொள்ளுங்கள். உள்ளம் இறைவனுடைய செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றது. மறைவானவை அவ்வளவும் உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றன. மறைவானவை இனிதான் உங்களுக்காக வெளிப்படையாக விளைய இருக்கின்றன, உருவாக்கப்பட இருக்கின்றன. நாளைய வாழ்க்கையை பற்றி நாம் கற்பனை செய்கின்றோம். அடுத்த நொடிப்பொழுதில் உங்களுக்காக சுகமான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாளைய வாழ்க்கையை நான் எப்படி எனக்காக அமைத்துக் கொள்வேன் என்று கற்பனை செய்கின்றோம். வானங்களும் பூமியும் உங்கள் அனைவருக்குமாக அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அவ்வளவு பேருக்கும் அழகான சுகத்தை கொடுப்பதற்காக வேண்டி. இதில் நான் கற்பனை செய்வது எனக்கு நான் என்ன செய்து கொள்ளப் போகின்றேன் நாளைக்கு, எனக்கு நான் என்ன சாதிக்கப் போகின்றேன் நாளைக்கு என்று. உங்களுடைய உயிரை படைத்தவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுடைய உயிருக்கு ஊட்டமளிக்கக்கூடிய நம்பிக்கையை அளித்தவர்கள் நீங்கள் அல்ல. அந்த நம்பிக்கை அழகான செய்திகளின் மீது, அந்த அழகான செய்திகளோ உணர்வாக இருக்கின்றது. அந்த உணர்வை நீங்கள் பார்க்க முடியாது. நான் சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது அந்த உணர்வை நீங்கள் கவனிக்க முடியுமானால் அதனை நான் வெளிப்படையான ஒரு உணர்வாக அமைக்க முடியாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் இறைவனுடைய படைப்பாக இருக்கின்றோம். ஒவ்வொரு படைப்பையும் அவன் தான் அதனை வழிநடத்துகின்றான், தான் அதை நிர்வகிக்கின்றான். ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் அந்த கிடைக்கப்பெற்ற நொடிப்பொழுது முதலாகவே, அந்த மூச்சு முதலாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உணர்வின் அடிப்படையில் இப்பொழுது நான் வாழ்கின்றேன் என் உணர்வின் அடிப்படையில். அந்த உணர்வானது என்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்திற்கும் தேவையான உணர்வு. இது எனக்கு இருக்க வேண்டும். அடிப்படையாக இதற்கு மேலும் உணர்வுகள் பெருக வேண்டும். இன்னும் அழகான செய்திகள் வேண்டும். இறைவனுடைய செய்திகள் அனைத்துமே உணர்வின் அடிப்படையிலானது. இறைவனுடைய ஒவ்வொரு விஷயமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி, இனிதான் நிகழ்ந்து போகின்ற நிகழ்ச்சி அல்ல. இன்னைக்கு நான் ஒரு சுகத்தை உணர்ந்தேன்னு சொன்னால் அது பொருள் அடிப்படையில் இல்லை. அது பொருள் அடிப்படையில் இல்லை. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சீர்திருத்தி பார்க்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் இறைவனுடைய அழகான இயற்கையின் அடிப்படையில் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளாக உங்களுக்காக விடுபட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றுமே மறைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் அடிப்படையில் வாழவில்லை. உடல் அடிப்படையில் வாழக்கூடிய அந்த ஒரு தேவையை நாம் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய கண்கள், மூக்கு, காது, வாய் என்ற இந்த ஐந்து புலன்கள் மூலமாக என்னுடைய உணர்வை நான் நீக்கிக் கொண்டு உணர்ச்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் வாழ்க்கை என்று. ஒருபோதும் நாம் உள்ளத்தையும் மனதையும் ஒருங்கிணைத்து வாழ்வதை தவிர்த்து விளக்கப்பட்டதாக நாம் வாழக்கூடாது. மனம் வேறு, உள்ளம் வேறு என்று ஆக்கிக்கொள்ளாமல் உள்ளமும் மனமும் இணைந்திருக்க வேண்டும். அதே சமயம் உள்ளம் என்பது என்ன, மனம் என்பது என்ன, இந்த இரண்டையும் நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். உள்ளத்திலிருந்து இறைவனுடைய செய்தி எனக்கு வருகின்றது மனதிற்கு. ஆக இந்த மனம் என்பது உள்ளத்திலிருந்து எனக்கு செய்தியை தாங்குகின்றது. இதுதான் எனக்கு வாழ்க்கையின் அடிப்படை. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இனி வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சுகமான அனுபவங்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நான் என் இறைவனை ஏற்றுக்கொண்டதற்காக, என்னை படைத்ததற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதன் காரணமாக எனக்காக அளிக்கப்படக்கூடிய மாறி வரக்கூடிய மாற்றங்கள், இதுவரையில் உலகம் காணாத அந்த புதிய நிகழ்ச்சியும் புதிய இயற்கையின் வளர்ச்சிகளும் அழகான அதனுடைய தன்மைகள் கூடி வருகின்றன. எந்த ஒரு நடிப்பொழுதிலும் எப்பொழுதும் முதலாக வானங்கள் முதலாக பூமி வரையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு சுகமும் ஒவ்வொரு நடிப்பொழுதும் இதுவரை கண்டிராத அழகான செய்திகளாக, அழகான உணர்வுகளை கொடுக்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அல்லது அதற்கு மாற்றமாக கேடானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்முடைய மனதில் நாம் எதை தாங்குகின்றோம் அதை பொறுத்து. இறைவனுடைய செய்தியை மட்டும் நாம் தாங்கி வாழும் பொழுது சுகத்திற்கு மேல் சுகம், அழகுக்கு மேல் அழகான அந்த உணர்வுகள் பெருகி வருகின்றன. ஆனால் இந்த அறிவு எனக்கு புகட்டும் பொழுது அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இனி நான் என்ன சாதிக்கப் போகின்றேன், நாளைக்கு நான் சம்பாதிக்க இருப்பது என்ன என்று அவர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு வாழ முற்படும் பொழுது அங்கு இயற்கை இவர்களுக்காக இயங்குவதில்லை. வானங்களும் பூமியும் இவர்களுக்கு செய்தி சாய்ப்பதில்லை. நம்முடைய கஷ்ட காலங்களின் போது வானங்களை பார்ப்போம், கடவுளே என்று திரும்புவோம். நிச்சயமாக அங்கு கேடுகள் இருக்கின்றன. நாம் வானத்தை பார்க்கும் பொழுது அறிய வேண்டும், இதுவரையும் நாம் பூமியின் அடிப்படையை ஒற்றிய வாழ்க்கையை வாழ்ந்தோம். எவையெல்லாம் பொருள்களாக இந்த பூமியில் இருக்கின்றதோ அதனை நாம் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தோம். இந்த பூமிக்கு உள்ளேயும் போய் அங்கிருக்கக்கூடிய கற்களையும் அங்கிருக்கக்கூடிய சில கனிமங்களையும் வைத்துக்கொண்டு இது என்னுடைய வாழ்க்கையை உயிரோட்டமிக்க வாழ்க்கை என்று நாம் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே கற்கள் அல்லது நெருப்பு, இந்த இரண்டையும் தேர்வு எதுவும் கிடையாது. நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய பெட்ரோல், உங்களுடைய மீத்தேன், உங்களுடைய டீசல், உங்களுடைய அனைத்து நெருப்புகளும் பூமி கடியிலிருந்து உருவாகின்றன. எண்ணெய் பூமி கடியிலிருந்து உருவாகின்றன. உங்களுடைய கற்கள் எந்த விதமான உயிரோட்டமும் இல்லாது கழித்து போயிருக்கக்கூடியது. இவற்றில் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது என்று எழுகின்றீர்கள். மேலிருந்து வரக்கூடிய குளிர்ச்சியும், மேலிருந்து வரக்கூடிய அழகான தென்றலும், மேலிருந்து வரக்கூடிய அந்த தூரலும், சாரலும், காற்றும், அதில் இருக்கக்கூடிய விளைச்சல்களும் எதுவுமே நமக்கு வேண்டாம் என்று படுகின்றது. இவற்றினுடைய தன்மை இல்லாமல் உங்களுடைய உடல் கிடையாது. வானங்களிலிருந்து ஒரு அழகான இறைவனுடைய ஆற்றல் அருள் இந்த பூமிக்கு வராமல் அதனுடைய மேற்புறமாக விளைச்சல்கள் அவ்வளவும் உங்களுக்காக உயிரோட்டமாக தாங்கி நிற்கின்றது. அதனை நீங்கள் அறியாத வரையில் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதனை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது காற்றை பார்க்க முடியாது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையினுடைய அதனுடைய தன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையுடைய பொருள்களில் வாழவில்லை. இலைகளிலோ, காய்களிலோ, பழங்களிலோ அதனுடைய பொருள்களில் வாழவில்லை. அதனுடைய தன்மைகளில் கண் குளிர்ச்சியும், அதனுடைய தன்மைகளில் காய்களும் பழங்கள் கனிவதையும் அதனுடைய வாசனையும் மலர்களும் அதனுடைய வாசனைகளும் இயற்கையின் சூழல்களாக இருக்கின்றன. இவற்றை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வேண்டும் என்று விரும்புவதைத் தவிர இறைவன் உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நீங்கள் உங்களுடைய மனதில் தாங்குகின்றீர்கள். அவை அனைத்துமே பொருள் அடிப்படையிலானதல்ல. இருக்கக்கூடிய சுகங்கள் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டுமா? வேண்டும், அவ்வளவுதான். இனி உங்களுக்காக அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அவன் உங்களுக்காக அமைத்தான். பின்னர் உங்களை ஒரு கருவாக அமைத்தான். அந்த கருவை உங்களுக்கு வளர்ச்சி வந்தக்கூடியதாக அமைத்தான். முதலில் வாக்கு, உங்களுக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்று உங்களுடைய பெற்றோர்கள் விரும்புகின்றார்கள். அதற்கு முன்பாக இறைவன் விரும்பினான் சமுதாயங்கள் அமைய வேண்டும் என்று, மனித சமுதாயம் அமைய வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். மனிதனையும் இந்த பூமியில் முதன்மையாக விளைவித்தான். பின்னர் ஆண் பெண் சேர்க்கையின் மூலமாக மற்ற உயிரினங்களும் மனித சமுதாயமும் வம்சங்களாக பிரிகிறார். முதல் படைப்பு எப்படி என்று கேட்கும்பொழுது இந்த பூமியிலிருந்து விளைந்த படைப்பாக இருக்கின்றது. ஒரு மனிதன் படைக்கப்படவில்லை, இந்த பூமியில் விளையக்கூடிய மனிதன் முதல் மனிதன் என்பது முதல் மனித சமுதாயம். அந்த மனித சமுதாயம் பின்னர் ஆண் பெண் சேர்க்கையின் மூலமாக அது இனப்பெருக்கமாயிற்று. பிறகு உலகம் முழுமையிலும் இன்றைக்குரிய மக்கள் தொகையாக இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண் என்று இறைவன் படைக்கவில்லை. முதல் படைப்பு மண்ணிலிருந்து விளைந்த படைப்பாக இருக்கின்றது. ஒவ்வொரு படைப்பும் அப்படித்தான். காற்றில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் முதலில் காற்றில் படைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. பின்னர் இனப்பெருக்கம், காற்றிலும் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் இனப்பெருக்கத்தின் காரணமாகவும் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீரில் வாழக்கூடியதும் அவ்விதமே, முதலில் நீரிலிருந்து படைக்கப்பட்டது, பின்னர் இனப்பெருக்கம். நம்முடைய படைப்பை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அவ்வளவு மனிதனுடைய கற்பனைகள். ஆனால் உண்மை இது மட்டும்தான். ஒரு மனிதன் என்றால் எப்படி உலகம் பூராவும் பரவிருக்க முடியும்? அந்த மனிதனுடைய சாயல் எல்லா மக்களும் வலியமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் பார்ப்போமானால் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெள்ளை நிறம், சீனாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மஞ்சள் நிறம், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கருப்பு நிறம், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பலவிதமான நிறங்கள். எப்படி இவ்வளவு விதமான நிறங்களும் இவ்வளவு விதமான ஸ்டைல்களும் அவ்வளவும் அந்தந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதனுடைய அந்த மண்ணினுடைய தன்மைகளும் ஸ்டைல்களும் அங்கு அவர்களுக்கு உறவுகளாக இருக்கின்றன. முதல் படைப்பு அந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட படைப்பு, அந்த மண் சார்ந்த அமைப்பு அவர்களுக்கு இருக்கும். ஒரு மனிதன் ஒரு ஆண் என்ற அந்த கற்பனை எவ்வளவு கேவலமானது, உங்களுடைய அறிவுடைய மட்டம் அவ்வளவுதான் என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த எல்லைக்குள் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். மனிதனுடைய அறிவு குரங்கிலிருந்து படைக்கப்பட்டான் என்று கூறக்கூடிய ஒரு அறிவு. இவையெல்லாம் நான் என்னுடைய மூதாதையர்கள் குரங்குகளாக இருந்தார்கள் என்பது பொருள். இப்பவும் பலர் நான் குரங்காக இருக்கேன்னா மனுஷனால் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நம் கண்கூடாக எந்த ஒரு கொரில்லாவிலிருந்தோ ஒரு குரங்கிலிருந்தோ ஒரு மனிதன் படைக்கப்பட்டதாக தெரியல. உங்களுக்கு தெரிந்த அறிவின் ஆற்றல் 5000 ஆண்டுகள், கிறிஸ்தவர் பிறப்பதற்கு முன்பாக 10000 ஆண்டுகள். யாரொருவரும் ஒரு குரங்கிலிருந்து மனிதனாக இன்றளவும் தோண்டிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். குரங்கிலிருந்து மனிதன் என்றால் குரங்கும் இருக்கின்றது, மனிதனும் இருக்கின்றது. குரங்கிலிருந்து மனிதன் தான் என்றால் குரங்கு இன்றாவது ஏதாவது இடத்தில் குரங்கு மனிதனை பெற்றிருக்க வேண்டும், கிடையாது. இது எதற்காக நாம் நினைவு கூறுகின்றோம் என்றால், மனிதனுடைய அறிவை கற்பனை அறிவை ஒருபோதும் நம்பக்கூடாது. எதை நான் பொருள்களாக பார்த்து சேமித்து வைத்திருக்கின்றனோ என்னுடைய உணர்ச்சிகளுக்குரிய ஒரு படிப்பாக அது ஒரு அறிவாக கொண்டிருக்கின்றனோ உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. உங்களுடைய அறிவு எல்லாமே கடந்த காலம் சம்பந்தப்பட்டது. அதை கொண்டு நான் என்னுடைய கருத்துக்களில் கற்பனை கருத்துக்களில் பேசிக் கொண்டிருப்பதை எழுதுகின்றேன். மற்றவர்கள் படிக்கின்றார்கள், இதுதான் உண்மையில் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இதனால் இவருக்கு எந்த பயனும் இல்லை. மனிதன் மனதை கொண்டு படைக்கப்பட்டவன். எந்த மிருகத்திற்கும் மனம் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் மனம். அதையும் கூறுவார்கள், மிருகங்களுக்கு மனம் இருக்குது என்று. மனம் இருந்தால் மானக்கேடுகள் இருந்து விலக வேண்டும். நீங்கள் உடையுறுத்திக் கொண்டிருப்பதைப் போன்று அந்த மிருகங்களும் உடையுறுத்திக் கொண்டிருக்க வேண்டும். மானக்கேட்டை பாதுகாப்பது அந்த மனம், மனதின் சுகத்தில் விளையக்கூடியது அந்த மனம், மனதினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியது அந்த மனம். மனதினுடைய உயர்வுக்கு அவனுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று விரும்புவது அவனுடைய மனம். அவன் விரும்பக்கூடியது அவனுக்கு இல்லை என்றால் அவன் விலக்கி அடைகின்றான், தற்கொலையும் செய்து கொள்கின்றான். ஆனால் அந்த விருப்பத்தை அடையக்கூடிய வழியை அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கும் செவ்வையான வழியை நேரான வழியை காட்டுகின்றார்கள். அவர்களுடைய மனக்கள கவலையையும் அவருடைய மனதின் பிரமையையும் அவருடைய கற்பனைகளையும் நீக்கி அவர்களை சுகமான வாழ்க்கையின் மீது அமைக்கின்றார்கள். இந்த மனதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் இதை ஒன்று செய்தி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அத்தியாயம் 6:98 ஒவ்வொரு மூச்சிலும் இதை ஒன்று செய்தி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அழகான வாழ்க்கையை வாழுங்கள், அவ்வளவுதான். எந்த கவலையும் இல்லாத வாழ்க்கையை வாழுங்கள், அவ்வளவுதான். இதற்கு நீங்கள் வழி அறிவீர்களா? உங்களிடம் இருக்கக்கூடிய கவலைகளை என்றாவது நீங்கள் நீக்கிக் கொண்டு வாழ்வதற்கு முயற்சித்திருக்கின்றீர்களா? அதில் நீங்கள் வெற்றியும் கண்டிருக்கின்றீர்களா? இதன் கேட்கின்றான். அப்படி என்றால் உங்களுக்காக எந்த நேரத்திலும் கவலைகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றேனே, அதனை ஏன் நீங்கள் கவனித்து கேட்பதில்லை? உங்களுடைய மனதில் ஏன் கேட்பதில்லை? வெறும் காதுகளை கொண்டு மிருகங்களைப் போன்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றவை தவிர, மனம் என்று ஒன்று இருக்கின்றது, அங்கிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சொல், அழகான சொல், அதனை ஏன் நாம் கேட்பதில்லை? உடமார்ந்த வாழ்க்கைக்காக நீங்கள் வாழுங்கள். மனம் பொருந்தி கொள்ளக்கூடியது அவ்வளவும் உள்ளத்திலிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. மனதிற்கு பொருத்தமில்லாத ஒவ்வொன்றும் அறிவை கொண்டு அறிவிக்கப்படுகின்றது. பேச்சுக்கள் மூலமாக என்னுடைய அறிவும் பேச்சாக இருக்கின்றது, மற்றவர்களுடைய அறிவும் அதே பேச்சை பேசுகின்றது. நமக்கு நாளைக்கு என்ன வழி என்று தெரியவில்லை, இருந்த போதிலும் பெருமையை கொண்டு பேசுகின்றார்கள். மனிதர்களிடம் வழி இருக்கின்றது, அவர்கள் முயற்சி செய்ய முடியும் என்று. முயற்சி செய்யும் பொழுது நான் சோர்வுடுகிறேன், களைப்புறுகிறேன். எனக்கு அந்த ஒரு நாள் பொழுதில் என்னுடைய முயற்சியை பயனளிக்காமல் இருக்கும் பொழுது என்னுடைய இருக்கக்கூடிய என்னுடைய உயிரோட்டத்தை நான் தொலைத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இருக்கக்கூடிய அந்த சுகத்தையும் நான் இழந்து வாழ்கின்றேன். இன்னும் இரவிலும் என்னுடைய முயற்சிகள் தொடர்கின்றன. அதன் காரணமாக என்னுடைய தூக்கமும் நிம்மதியும் அதன் சுகமும் மறுநாள் காலை இல்லாமல் ஆகின்றது. மறுநாள் காலையில் முகம் மாற்றமாக இருக்கின்றது, ஒழுங்காக தூங்கவில்லை என்று கேட்போம். ஆம், என்னுடைய கவலைகள் எனக்கு தூக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டன. அதன் காரணமாக இன்னும் எனக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒழிவில்லாத ஒரே அடியாக சிந்தனையாக இருக்கின்றது, அடைக்கழிக்கப்படுகின்றது. அதன் காரணமாக நான் களைப்பாக இருக்கின்றேன். இவ்வளவு இருக்கின்றது. என்னுடைய உயிரோட்டத்தை கெடுக்கக்கூடிய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். நாளைய வாழ்க்கை என்ன இருக்கிறது என்று எண்ணும் பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், களைப்பில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும், சோர்வில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். வெறும் கவலை இல்லாத வாழ்க்கை மட்டுமல்ல, களைப்பில்லாத வாழ்க்கையும் வேண்டும். உள்ளம் உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உள்ளம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இறைவன் அனுமதியை கொண்டு அது தன்னுடைய நற்செய்தியை உங்களுக்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. என் நேரமும் கவனித்தால் போதும், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சு சுகமாக இருந்தால் வாழ வேண்டும் என்று விரும்பும், சுகமில்லை என்றால் வாழ விரும்பாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுகமற்று நான் வாழும் பொழுது நான் இறந்து விட்டவன், வாழ்ந்து கொண்டிருப்பான் அன்ற. சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலை மட்டும்தான் நான் சுகமாக வாழக்கூடிய அந்த ஒரு மனதை எனக்காக அறிவிக்கின்றது. இது மட்டும்தான் வாழ்க்கை என்று, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. இன்னும் இறைவன் சொல்கின்றால், ஒரே மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக போரடித்துவிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனித்துளியும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய நிலைமைகள் மாற்றமாகி கொண்டு வர வேண்டும். ஒன்றை போலல்லாமல் ஒன்றுக்கு மேல் ஒன்று என்று அந்த சுகத்தினுடைய தன்மைகள் உயர வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்காக விரும்புகின்றான். இதனை நாம் நம்முடைய அறிவை கொண்டு இன்ன விதமாக நான் வாழ்வேன் என்று எண்ணும்போது, ஏற்கனவே நான் வாழ்ந்த ஒரு சுகத்தின் பகுதியைத்தான் கொண்டு வருகின்றேன். இப்பொழுது என்னுடைய முயற்சியை நான் மேற்கொள்கின்றேன். என்னுடைய முயற்சி அனைத்துமே பொருள், அவ்வளவுதான். இருக்கக்கூடிய பொருளை அதிகரிக்க வேண்டும். இதில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நிச்சயமாக பொருள் அனைத்தும் இருக்கின்றன. குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் சம்பளம் வாங்குகிறோம். அந்த ஒரு மாதம் சம்பளத்துக்கு எனக்கு தேவையானது அவ்வளோ நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு மாதத்துக்கு வாழ முடியும். அடுத்த மாதம் வேலை இருந்தால் எனக்கு இருக்குதுங்கிறது வேறு விஷயம் இருக்கட்டும். இந்த ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கி வச்சுருக்கும் போது எத்தனை நோய்கள் இருக்குது, எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை கவலைகள் இருக்குது, இதெல்லாம் எங்கேயிருந்து வந்துச்சு? ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோமே பணம் ஒன்று தான், வேறு ஒன்றுமே தெரியாது. வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? பணம், உங்களுக்கு சாப்பாடு, உடை, வீடு. பிறகு மனசில் ஒன்று இருக்குது, அதுக்கான உடை என்ன, அதுக்கான உணவு என்ன, அதுக்கான அழகு என்ன, அந்த மனசுக்கான உயிர் என்ன? மனசை கொண்டு மனுஷங்களா, உடம்பை கொண்டு மனுஷங்களா, மிருகங்களா, மனிதர்களா? நாம் மனிதர்கள். அந்த மனதிற்கு தேவையான ஏதாவது ஒன்றை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நான் பிறட்ட கையேந்தக்கூடாது என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். பிறரை நாடி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. உங்களுடைய மனம் உங்களுக்கு கூறுகின்றது, உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு கூறுகின்றது, அந்த மனம் உங்களிடம் எதிர்க்கின்றது எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று. சாத்தியம் இல்லை. ஒருவர் மற்றவரிடம் கையேந்தி வாழக்கூடிய வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே தவிர கையேந்தாத வாழ்க்கை வேண்டுமே என்று விரும்புங்கள். உங்களுக்கு என்னென்ன கூட தெரியாது, ஆனால் வேணுமா வேண்டாமா என்று கேட்கும்போது உணர்வு அறிவிக்கும் வேண்டும் என்று. இறைவனுடைய வாக்கு அது. உங்களுடைய உள்ளத்தோடு இறைவனுடைய வாக்கு இணைந்திருக்கின்றது. உங்களுடைய பார்வைகளை இறைவன் அடைகின்றான். அகப்பார்வையை முதலாவது தவறு நாம் செய்கிற தவறு, இறைவன் நம்மோடு இல்லை என்பது. இறைவன் கோவில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் இருக்கின்றான், நம்மோடு இல்லை. மனிதனுடைய அடிமட்ட கற்பனையை நாம் விலைக்கு வாங்கிக் கொண்டோம். இப்பொழுது உங்களுடைய மனதை இயக்கிக் கொண்டிருப்பவன் யார் என்று கூறுங்கள். அந்த மனசு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த மனசை பொறுத்தான் என் வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அந்த மனசில் ஒரு அமைதி வேணும் கொண்டு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே எங்கே பார்த்தாலும் கலவரம், எங்கே பார்த்தாலும் குழப்பம், எங்கு பார்த்தாலும் கெட்ட வார்த்தைகள், எங்கு பார்த்தாலும் ஓடங்கள், அரற்றல்கள், வீண் பேச்சுக்கள், எந்தவித நன்மையும் இல்லாத, உண்மைக்கு பொருத்தமில்லாத, மனசுக்கு பொருத்தமில்லாத ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கின்றது. பழகி போய்விட்டோம், மரத்து போய்விட்டது, மனம் கூட மரத்து போய்விடுகின்றது. அவ்விதமாக மனம் மரத்து போகும்பொழுது உள்ளத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும், உள்ளத்திலிருந்து என் மனதிற்கு வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே எனக்கு பிடிக்கவில்லை, அல்லது அதனை நான் மறத்து போனவனாக, அதை செவியேற்காதவனாக இருந்து விடுகின்றேன். என்னுடைய மனதிற்கு செவிட்டுத்தனமும் ஏற்படுகின்றது. பார்க்கும் பார்வைகளில் நான் கூட்டாகவும் ஆகிவிடுகின்றேன். நன்மைகள் எதுவுமே எனக்கு தோன்றவில்லை. எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் எனக்கு வழங்கி போய்விட்டது. புறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் அகப்பார்வையை தவிர, இப்பொழுது நான் அகப்பார்வை பக்கம் திரும்புகின்றேன். எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும். இந்த சுகமான வாழ்க்கை வானங்கள் முதலாக பூமி வரையிலும் என்னுடைய சுகத்திற்கு அது எந்த விதமான இடையூறும் கொடுக்கக்கூடாது. இதனை நான் விரும்ப வேண்டும். யார் பேசிக் கொண்டிருப்பது இதெல்லாம்? இதெல்லாம் வேண்டும் தானே, நமக்கு நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறாதீர்கள். வேண்டும், நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறும்பொழுது ஏற்கனவே அதை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். சொல்லிக் கொண்டிருக்கும்போது அனுபவித்து விட்டீர்கள். ஆனால் எனக்கு வழி இல்லை, நிகழாது, நான் நிகழ்த்தி கொள்ள முடியாது, அது இயற்கை வேறு நான் வேறு என்று சொல்லுவோம். இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்றும் சொல்லுவோம். இப்படி குழப்பமான வார்த்தைகள். இயற்கை தான் கடவுள் என்றும் கூறுவோம். அந்த இயற்கையினுடைய ஒவ்வொரு இலையும் மக்கி மண்ணாய் போகின்றது. கடவுள் மக்கி மண்ணாய் போய்விட்டார். இப்பொழுதும் கடவுள் இல்லை. இயற்கையை படைத்தது யார்? மீண்டும் மீண்டும் படைப்பது யார்? இப்பொழுதுதான் எல்லாவற்றுக்கும் மேலாக, என் அறிவுக்கும் மேலாக, என் அறிவின் எல்லைகளுக்கு மேலாக ஒன்று உண்டு. நிச்சயமாக அது எனக்கு அறிவிக்கக்கூடியது சத்தியம். அது என்னுடைய வாழ்க்கையாக அமையும் என்று நான் என்று என்னுடைய மனதில் கொள்கின்றேன். என் மனம் எப்பொழுது உள்ளத்தின் பக்கம் மட்டும்தான் திரும்பி வேண்டுமே தவிர, இதுவரையில் இந்த மூளையின் பக்கம் திரும்பி புறக்கண்களை பார்ப்பதும், அதற்காக புறத்திலிருந்து நான் செய்திகளை கேட்பதும், இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் தான் உண்மை, இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும், இது கலியுகம் என்று கூறுவார்கள். ஆக அழிவை ஏற்றுக்கொண்டேன் என்று பொருள். ஆனால் உள்ளமோ கூறுகின்றது நீங்கள் வாழ வேண்டும். இன்னைக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்குது, கலியுகம் அப்படித்தான் அழியும் சொல்லும்போது எப்படி அதுலேருந்து அவங்க எத்தனை பேர் மீண்டு வர்றாங்க, எத்தனை பேர் ரெக்கவராகி வர்றாங்க, எத்தனை பேர் சுகமாகி வர்றாங்க, கலிகாலத்தில் எல்லாம் போகலாம் என்ன ஏன் திரும்ப வர்றாங்க? ஏன் ஒரு 0.001% தான் உலக பாப்புலேஷனில் கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்குது, மற்றபடி அவ்வளோ மக்கள் நல்லாக்குறாங்களே, ஏன் மற்ற பேர் அடிக்கப்படலை? எப்படி தன்னுடைய இயலாமையை கற்பனையாக்கி, அந்த கற்பனையை அறிவாக்கி, அந்த அறிவில் பெருமை கொள்கின்றார்கள் இவர்கள் என்பதை பாருங்கள். கெட்ட வார்த்தையை பேசிக்கொண்டு அதில் பெருமை. ஆனால் உள்ளமோ இந்த கொரோனா உங்களுக்கு தீண்டக்கூடாது என்று இருக்கின்றது. அந்த கொரோனா என்பது சாதாரணமான சளி காய்ச்சல், வருஷம் வருஷம் நடந்துட்டுருக்கிறது தான். இன்னைக்கு பார்த்து இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்கிட்ட, வருஷம் வருஷம் தான் நடந்துட்டுருக்குது. இன்னைக்கு ஒரு புது பெயரை கொடுத்துட்டு புது நோயின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறான். வருஷம் வருஷம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கு நினைக்கிறேன். சளி காய்ச்சல் வரும்பொழுது டாக்டர் சொல்கிறாங்க, மருந்து கொடுத்தா ஒரு வாரத்தில் போயிடும், மருந்து சாப்பிட்றனா 7 நாளில் போயிடும், இதுக்கு அந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அவங்க சாவுறது சாவுவாங்க, தீர்ப்பு கொடுக்காம இருந்தாலும் சரி படைக்கிறவங்க படைப்பாங்க. இதுதான் என்னென்ன இருக்கக்கூடிய சத்தியம் இது. இன்றைக்கி உலகம் போல பரவ காரணம் வந்து மறந்து வைக்கணும், அவ்வளோதான். புதுசாக வந்து கண்டுபிடிக்க போகணும், முதலே சொல்லிடணும். இந்த ஒரு வருஷத்தில் மருந்து வந்து சீனியும் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்தோடனே பிறந்தோடனே இன்னாக்ரேஷன் போடணும். அந்த சீனியர் வந்துச்சுன்னு சொன்னால் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு நீங்கள் மருந்து வச்சுட்டுருக்கணும், இன்னாக்ரேஷன் வேக்சின்ஸ் போட்டுக்கிட்டு. இதுக்காக வேண்டி புதிய ஒரு திட்டம் நிச்சயமாக உங்களுடைய இதை புரிகின்றான். அநியாயமாகும் அக்கிரமமான வழிகளில் நீங்கள் செலுத்த உங்களுடைய மனதில் செலுத்த வேண்டாம். கொரோனா வேணுமா, வேக்சின் வேணுமா, எது வேணும்? சரிஜனம் வேணுமா, சுகமான வாழ்க்கை வேணுமா, எது வேணும்? இதற்கு உங்களிடம் வேண்டும், நன்மை வேண்டும் என்று விரும்பும் பொழுது உங்களிடம் வழி இருக்கிறதா என்று கேட்கின்றான். இப்பொழுது உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்பதை அறிவித்துவிட்டான். இன்று நீங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், கொரோனா கிடையாது. அதுவரை பித்தலாட்டம் என்னை தாக்கவில்லை, அவ்வளோதான். இனியும் தாக்குமா தெரியாது. நான் தாக்க வேண்டாம் தானே, வேண்டாம். இது வாழ்க்கை. வேண்டாம் என்று கூறும்பொழுது நான் என் இறைவனிடம் கூறுகின்றேன், வேண்டாம். அவன் கேட்கின்றான், உங்களுக்கு இந்த நோய்கள் வேண்டுமா? வேண்டாம். என்னுடைய மனதை திடப்படுத்தி கொடு. அந்த மனதினுடைய திடத்தில் என்னுடைய உயிரோட்டம் உறுதியாக இருக்கும். அந்த உயிரோட்டத்தில் எந்த பாதிப்பும் அவனுக்கு ஏற்படாது. உள்ளே வந்ததுக்கப்புறமா அதுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகி, தடுப்பு சக்தி டெவலப் ஆகி, நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகி, அப்புறமா நான் சுகமாக பங்கேற்கட்டும். அதுக்கு முன்னரே அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோடு நான் வாழ வேண்டும் என்று கூறுகின்றான். வேண்டுமா? வேண்டாம். வேண்டும் 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 என்று விரும்பக்கூடிய அவ்வளவு அழகான வாழ்க்கையை விட்டுவிட்டு எல்லாத்தையும் தலையில் கொட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்போ கூட இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்ற எண்ணம் இருந்தால் தவிர நீங்கள் வேண்டாம் என்று கூறக்கூடிய எந்த விதமான பிரார்த்தனையும் உங்களுக்கு செல்லுபடியாகாது. எப்பொழுது என்னுடைய இறைவன் என்னோடு இல்லை என்று ஆக்கிக்கின்றேனோ, என்னுடைய உள்ளம்தான் என்னுடைய இறை இல்லம் என்பதை மறந்துவிட்டேனோ, உள்ளத்திற்கு நிகரான பெரும் கோவில் இல்லை என்பதை வெறும் வார்த்தைகளால் சொல்லிக் கொண்டு திரிந்தோம், இப்பொழுது சத்தியமாகின்றது. மனிதர்கள் உங்களை பாதுகாக்க மாட்டார்கள் என்பது சத்தியமாகின்றது. மனிதர்கள் பாதுகாக்க முடியாது என்பதும் சத்தியமாகிவிட்டது. இப்பொழுதாவது இரண்டு திரும்புவோமா? நிச்சயமாக இல்லை. 2 வருஷம் கழித்து கண்டுபிடிச்சுவார், இனிமேல் ஒழுங்காக வாழலாம். 2 வருஷத்துக்குள்ள 2000 நோய் புது நோயை அறிமுகப்படுத்துவாங்க. ஓவனுக்கும் எப்பொழுது நாம் விளங்கிக் கொள்ளப் போகின்றோம்? என்னுடைய உள்ளத்தின் அளவில் நான் வாழ்ந்தால் தவிர அது இறையந்தமாக ஆக்கிக்கொண்டு நான் அதில் என்னுடைய நன்மைகளை நான் வேண்டும் வேண்டாம் என்ற இரண்டை கொண்டு வாழ்ந்தால் தவிர, நன்மைகள் வேண்டும் தீமைகள் வேண்டாம். நிகழ்ந்து கொண்டு போய் தீமைகள் வர இருக்கக்கூடியது நன்மைகள். நன்மைகள் வேண்டும், தீமைகள் வேண்டாம். யார் நோய்வாய்ப்பட்டு பின்னர் பிழைத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வேண்டாம். யார் நோய் வாய்ப்படாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இந்த வாழ்க்கை இன்னும் சிறந்தவங்க வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனுடைய கேள்வி உங்களுடைய கவலைகளை பொறுத்து இருக்கின்றது, உங்களுடைய அறிவை பொறுத்து இருக்கின்றது. உங்களுடைய அறிவு வேண்டாம், என்னுடைய அறிவிப்பு வேண்டும், நிகழ வேண்டும். ஆக அறிவிப்புக்கும் அறிவுக்கும் இடையே நீங்கள் உங்களுடைய மூளை வைத்திருக்கக்கூடிய அறிவு வேண்டுமா, இறைவன் உள்ள சென்று அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு வேண்டுமா? ஆற்றல் மிக்கது இதுவரை நீங்கள் அறியாதது அறிவிப்பு, நீங்கள் அறிந்தது அறிவு. இறந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டுமா, வரக்கூடிய காலம் அழகான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டுமா? தனித்தன்மையோடு இதுவரை அனுபவிக்காத வாழ்க்கையை கொண்டு சுகத்தில் நான் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள் என்று எப்பொழுது ஒவ்வொருடைய மனதிலும் அது இருக்கின்றது. எப்பொழுது நாம் ஆம் என்று கூறுகின்றோமோ நம்முடைய மனதில் அது ஏற்கனவே இருக்கின்றது. அதனை நினைவுறுத்துக் கொள்ளும் விதமாக இந்த சொல் வருகின்றது, அவ்வளவுதான். ஒவ்வொரு விஷயத்தையும் வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது, ஆம் சரிதான் வேண்டும் என்று விரும்பும் பொழுது, ஏற்கனவே உங்களுடைய மனதில் அமைத்து அதை தங்க வைத்திருக்கின்றான். நீங்கள் அதை புறக்கணிப்பதன் காரணமாக நீக்கிவிடவில்லை. அத்தியாயமாக வசனம் 98, உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து உண்டாக்கினான். அவ்வளவு பேருக்கும் இது வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரே ஆன்மா தான். இவ்வளவு நேரமும் சொன்னது அனைத்தும் உண்மைதான். அந்த ஆன்மா மீண்டும் உங்களுக்கு உழைப்பதை ஏற்கனவே நாம் அறிந்திருப்பது தான். மறதியில் இருந்தோம் அல்லது அலட்சியப்படுத்தியிருந்தோம், இது ஒரு சத்தியம் இருக்கின்றது. நமக்கு அது குறிப்பிட்டப்பட்டு காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை ஏற்றுக்கொள்வோம். இப்போ ஒரே ஆன்மாவை வெவ்வேறு ஆன்மாவை ஒருத்தருக்கும் எல்லாரும் வேணும்னு சொல்லும் பொழுது எதை பற்றிய நாம் அறிவு இல்லாமல் இருந்தோமோ ஆனால் உணர்வு ஏற்கனவே பெற்றிருக்கின்றோம், அது தங்க வைக்கப்பட்டிருக்கின்றது. இறுதி மூச்சு வரையில் அது தங்கும். பின்னர் அதிலிருந்து உங்களுக்கு அதனுடைய சுகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி ஒப்படைக்கின்றான். பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நான் ஒருவனை தேவை உங்களுக்கு இந்த சுகத்தை கொடுக்கவில்லை என்பதை. நீங்கள் அறியாத வழிகளில் மறைவானவற்றின் பாதையை நான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வழிமுறையாக நான் வழிநடத்தினேன். உங்களுடைய ஆன்மா உங்களை வழிநடத்தியது, அது உங்களுடைய இயற்கையாகவே அமைந்தது. இப்ப நம்ம எல்லாம் வந்து எந்த சளி இல்லாமல் காப்பாற்றப்பட்டுகள் சொன்னா, எங்கெங்கெல்லாம் தவறு இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படுமோ, அந்த கஷ்டத்தை நீக்கி அதன் பாதையில் இயற்கையாக நீங்கள் நடப்பதை போன்று வழிநடத்தி கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வழிநடத்தப்படக்கூடிய சுகமான இந்த பாதை என்றென்றைக்கும் எனக்கு வேண்டும். நான் இப்ப வந்து மற்ற சொல்லுவாங்க, நான் வந்து என்னுடைய உடலை பார்த்துக் கொண்டேன், என்னுடைய உணவை நான் பாதுகாத்துக் கொண்டேன், என்னுடைய உடற்பயிற்சியில் நான் என்னை பாதுகாத்துக் கொண்டேன் என்றெல்லாம் கூறுவோம். இங்கு உங்களுக்கான அந்த நான் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய டிசிப்ளின், என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய முறையான சாப்பாடு, முறையான தேகாபியாசம், இவையெல்லாம் தான் எனக்கு இப்பொழுது என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது என்று யாரேனும் எண்ணினால், நிச்சயமாக அவர்களுக்கு அந்த சுகமானது இப்பொழுது அவர்களுடைய அறிவின் பிரகாரம் அமைக்கப்படுகின்றது. நீங்கள் இந்த அறிவை கொண்டு வாழுங்கள் என்று அந்த அறிவின் பிரகாரம் அமைக்கப்படுகின்றது. நாம் நம்முடைய பாதையை மாறுகின்றோம். இயற்கை தன்மையிலிருந்து கடந்த கால வாழ்க்கையின் பின்புறமாக நாம் நம்முடைய பாதையை அமைக்கின்றோம். கேடுகளுக்கு மேல் கேடுகள் உருவாக இருக்கின்றன, அதனையும் தங்க வைக்கின்றான். இந்த இரண்டும் இப்பொழுது நம்முடைய நெஞ்சத்தில் தங்கியிருக்கின்றது. ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தேன் உங்களை, எந்த காலத்திலும் எந்த கஷ்டமும் எந்த நோயும் எந்த துன்பமும் வரக்கூடாது, எந்த மனிதனையும் நம்பி எந்த மனிதனும் வாழக்கூடாது, இறைவன் ஒருவனை மட்டுமே நம்பி வாழ வேண்டும். இது சாத்தியமா என்று கேட்டால் அறிவு பதில் சொல்லுங்க, அது எப்படி சாத்தியம்? ஒரு சமுதாயமாக வாழும்பொழுது ஒருவரை நம்பித்தானே வாழ வேண்டும். இதான் அறிவு. மனுஷங்களே இல்லாமல் எப்படி வாழுது? மனுஷங்களோட வாழுங்க, மனுஷங்களுடைய உதவி தேவையெல்லாம் வாழுங்க. இது வேணுமா வேணாமா யோசிப்போம், வேணுமா வேண்டாமா, எப்படி வாழுது? உங்களுக்கு முடியாது, ஆனால் வேணுமா வேணாமல் கேட்கணும். தான் மட்டும் சிறந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பணம் சேமிச்சு, எனக்கு நிகரான பணம் யார்ட்டையுமே கிடையாது, நான் தான் பெரியவாள், நான் தான் தனிச்சு வாழ்றேன், மற்ற பேர்லாம் நான் சிறுமப்படுத்தி வாழ்வேங்கிற அளவுக்கு நம்ம இருக்கும்போது, எல்லாரும் வாழட்டும், தனித்தனியாக வாழட்டும், நானும் வாழப்போகிறேன், ஏன் தேவை அவர்களுக்கு தேவை கிடையாது, அவங்களுக்கு தேவை எனக்கு தேவை கிடையாது என்று அடிப்பட்டு வாழப்போகின்றேன், இது வேணுமா வேண்டாமா? யாரும் மற்றவர்களுடைய ஒரு தேவையை கடை கண் கொண்டு கூட பார்க்கக்கூடிய ஒரு தேவையில்லாத அளவுக்கு என்னுடைய சுகம் எஞ்சி இருக்க வேண்டும், வேணும் வேணாமா? இதிலிருந்து நான் மற்றவர்களுக்கு எவ்வளோ வேண்டுமானு கொடுக்க முடியும்? மற்றவர்களிடம் எந்த தேவையும் இல்லாத கூடாது. ஒவ்வொருவரும் அப்படி தனித்தன்மையோடு வாழ வேண்டும், வேணுமா வேணாமா? இவ்வளவு அழகான வாழ்க்கையை விட்டுவிட்டு நாசமாக போன மனுஷங்களுடைய வழிமுறையை பின்பற்றிக்கிட்டு, பணம் பணம் உழைப்பு, பணம் உழைப்பு பணம், படிப்பு சின்ன வயசில் நாசமாக்க வேண்டியது, பிறகு அது படிப்பு கொண்டு வேலைக்கு திண்டாட வேண்டியது, வேலையை சம்பாதிச்சுட்டு கைக்கும் வாய்க்குமா வாழ வேண்டியது, பிறகு ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் பிடித்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எவ்வளவு வருஷங்கள், எத்தனை நூறாண்டுகள் நாம் செலவு செய்துவிட்டோம், எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் செலவழித்து விட்டன. இப்பொழுது உங்களுடைய எண்ணம் என்ன சொல்கின்றது? எந்த ஒரு மனிதனையும் நம்பி வாழ தேவையில்லாத வாழ்க்கை. வானங்களையும் பூமியையும் படைத்த என் இறைவன் எனக்கு போதுமானவன். இந்த வானங்களின் பூமியின் தனித்தன்மையோடு வாழ வைப்பதற்கு, தனித்தல்ல தனித்தன்மையோடு, இந்த தனித்தன்மையில் உங்களுக்கு அழகு இருக்கின்றது, இந்த தனித்தன்மையில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது, இதில் சுகம் இருக்கின்றது, இதில் ஒரு பெரும் அமைதி நிம்மதி வாழ்க்கை முழுமைக்கும் இருக்கின்றது. வேண்டும் என்று விரும்புங்கள். இப்பொழுது நான் என்று என்னை குறிப்பிடும் பொழுது இதுவரையில் தங்க வைத்து உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான், இன்னும் கண்களுக்கு காட்டவில்லை. இப்போ உட்கார்ந்து உட்கார்ந்துட்டுருக்கிறோம், வாழ்ந்துட்டுருக்கிறோம், எந்த விதமான நமக்கு மனசு கஷ்டமும் கிடையாது. விரும்பப்பட்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உள்ளம் பொருந்ததாக இருக்க வேண்டும், என்னுடைய அறிவு பொருந்ததாக இருக்கக்கூடாது, என்னுடைய மனம் உள்ளம் சார்ந்திருக்க வேண்டும். அதை நம்பிக்கை கொள்வதற்கும் அந்த நம்பிக்கையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கைக்கு நான் நம்பிக்கை கொள்ளும் பொழுது, இந்த வாழ்க்கையை நான் வாழவில்லை, வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த நம்பிக்கையை உணரும் பொழுது நான் நன்றியுடனாக இருக்கின்றேன். நான் வாழவில்லை ஆனால் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த மூச்சிலும் கூட இது நன்றியுணர்வையும் காட்டுகின்றது, நம்பிக்கையும் உறுதிப்படுத்துகின்றது. இந்த நன்றியுணர்வும் நம்பிக்கையும் சுகமாக இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் சிந்திப்போமையானால் என்னுடைய உள்ளம் எனக்கு அறிவித்த சுகத்தின் ஒரு பகுதி தான் இது, நான் வாழவிட்டேன். நேற்றுவை கொஞ்சம் கவலை இருந்தது என்று கவலை இல்லை. இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பாதிக்குமோ என்று, மனிதர்கள் எந்த நேரத்தில் என்னை ராஞ்சி சென்று விடுவார்கள் என்று நான் பயப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் பெரும் கலக்கமும் இருந்தது, அனைத்து சுகமும் இருக்கும். அதை பற்றி எந்த விதமான கவலையும் அல்லது பயமும் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் நினை கொள்ளுங்கள், அவன் அவ்வளவையும் நீக்கியிருக்கின்றான். அந்த பொழுதில் யாரும் உங்களை தொடக்கூட முடியாது என்ற அளவுக்கு அந்த கவலையை நீக்கியிருக்கின்றான். அந்த சூழ்நிலையை மாற்றிவிட்டான் என்பது பொருள் வீணுக்காக அந்த நிகழவில்லை. மறைவான ஒவ்வொன்றும் அழகான விஷயங்கள் என்பதை அறிய வேண்டும். எப்ப கவலை இல்லையோ இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்ச உலகம் போலாம் எனக்கு எதிராக இருக்க போது ஒரு கவலை இருக்கு. இந்த நேரத்தில் இந்த கவலை இல்லாமல் இருக்கும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை எவையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு எதிராக உருவாகி கொண்டிருந்ததோ வானங்கள் முதலாக போய் வரையிலும் அவ்வளவும் நீக்கப்பட்டுவிட்டன என்பதை அறிய வேண்டும். அந்த நேரத்தில் மீண்டும் நான் என்னுடைய அறிவை கொண்டு நான் நினைக்கும் பொழுது மீண்டும் அவை உயிர்பெறுகின்றன உங்களுக்காக. இரண்டுமே நிச்சயமாக சத்தியமான நிகழ்வுகள். உங்களுடைய மனதை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள், நன்றியுணர்வோடு பேணிக்கொள்ளுங்கள். நம்பிக்கையை நான் உள்ளத்தின் பக்கம் அதிகரிக்கின்றேன். இது இறைவனுடைய வாக்கு. நன்றியுணர்வு இருக்கட்டும். உங்களுக்காக தன்னுடைய வாக்கை தங்க வைக்கின்றான் ஒரே அழகான ஆன்மாவை கொண்டு, ஒருவருக்கொருவர் நல்ல விஷயம் செய்வர்கள் இந்த ஆன்மையை கொண்டு. சத்தியம்தான் என்பதை பொறுமையை கொண்டிருங்கள். அவசரப்பட்டுவிட வேண்டாம். நிகழ் நிகழ்ச்சிகளை பார்த்து மனம் பதவி போய்விட வேண்டாம். பார்ப்பது பொய், கேட்பது பொய், இந்த ஐந்து புலன்களும் அவ்வளவும் பொய். இந்த ஐந்து புலன்களுக்கு இன்னொரு பெயர் ஐம்பொறிகள், தீக்கிரையாக்கக்கூடியது உங்களை. ஐம்பூதங்கள், பேய்களாக உங்களை நிறமளிக்கக்கூடியது. இந்த ஐம்பூதங்களையும் ஐம்பொறிகளையும் தீக்கிரையாக்கக்கூடியது. மனம் பிரிக்குண்டாக்கப்பட்டு அநியாயமாக உங்களுடைய மனதை துண்டாடக்கூடிய சிதைக்கக்கூடிய அந்த வேலையை நீங்கள் செய்யாதீர்கள். இந்த அஞ்சு பூதங்களும் அஞ்சு பொறிகளும் அஞ்சு பேய்களையும் நம்பாதீங்க, அவ்வளவும் தப்பு. பார்க்கக்கூடியது நிகழ்ந்துவிட்டு நிகழ்வு ஒன்று இங்கு தங்க வைத்திருக்கின்றான். தன்னுடைய ஆன்மாவாக தங்க வைத்திருக்கின்றான். தன்னுடைய ஆற்றலை கொண்டு எந்த ஒரு கேடும் இதை தீண்டக்கூடாது. சொல்லுங்கள், உங்களுடைய மனதுக்கு சொல்லுங்கள், எந்த கேடும் தீங்க வேண்டாம், தீங்கு தீண்ட வேண்டாம், எந்த தீங்கும் தீண்ட வேண்டாம் என்று வார்த்தைகளில் சொல்லி பழகுங்கள். அது உணர்வாக மாறிவிடும். இனி அந்த உணர்வுக்கு வரும்பொழுது மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் இறைவனிடமிருந்து நிறைவேறுகின்றன. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்காக வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு கீழ்ப்படிந்தவையாக இறைவனை நீங்கள் உங்களுடைய நெஞ்சத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அநியாயமாக உங்களை நீங்களே கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் சென்று பூசாரிகளை வழிபட்டுக் கொண்டு சீரழித்துக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அங்கு இறைவன் கிடையாது. அதுதான் உண்மை என்றால் நாம் இறுதியில் கவலையோடும் பயத்தோடும் இன்னும் நாம் நம்முடைய நோய்களுக்கும் உண்டாகி உடலாலும் துன்பங்களும் வேதனைகளும் சித்திரவதைக்குண்டாகி டாக்டர்களிடம் சித்திரவதைக்குண்டாகும் பொழுது நீ என்னை காப்பாற்று அப்படின்னா நீ என்னை கொண்டுவிடு என்று இருக்கும் பொழுது, கையெழுத்து போட்டு விட்டு செல்லும் பொழுது, ஐசியுக்குள்ள போகும் பொழுது நாம் இறைவனை முற்றிலுமாக துறந்து விட்டோம். அங்குள்ள பூசாரிகளும் அவ்வளவு பேருமே நம்மை கைவிட்டு விட்டார்கள். இனி நமக்கு விமோச்சனம் கிடையாது. அங்கு நிகழக்கூடிய மரணம் துர்மரணம், கெட்ட மரணம். அதன் பிறகு காரியம் செய்வார்கள். வாழ்க்கை இங்கு ஆரம்பிக்கிறது, இங்கு முடிகின்றது. இதற்குள் எனக்கு இறைவன் வேண்டும். வாழ்க்கை முடிந்த பிறகு எனக்கு பூசாரிகள் என்னை இறைவன் பக்கம் சொர்க்கத்தை காட்டுகின்ற கூறுகின்றார்கள். வாழும் பொழுது சொர்க்கத்தை காட்டு முடியவில்லை என்றால் விலகு. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் தேவையில்லை. வாழ்க்கைக்குள்ள வேணும் எனக்கு. இன்று உங்களுக்கான நல்வார்த்தைகளை உங்களுடைய ஆன்மா உள்ளம் உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றது. கவலைகள் கூடாது, அவ்வளவுதான். கவலைகள் நிகழத்தான் செய்யும் என்று தத்துவம் பேசப்போகின்றீர்களா? நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. கவலைகள் வேண்டாம் என்று யார் விரும்புகின்றீர்களோ நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு. எது வேண்டும்? கவலைகள் தீண்டாத வாழ்க்கை வேண்டும். தத்துவங்கள் இனி நமக்கு ஆகாது. அது தத்துப்பித்துன்னு பேசக்கூடிய பைத்தியங்களுடைய வாக்கு. நன்மையும் தீமையும் கலந்தான் வரும், சுகமும் துக்கமும் சேர்ந்தான் வரும், மேலும் பலமும் இருக்கத்தான் செய்யும். இந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் இயக்கக்கூடாது. சுகமான ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் தெளிவாக அது இறைவன் கட்டளை கொண்டு அமைந்திருப்பது, தங்க வைப்பது உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இறைவனுடைய செய்திகள் உங்களிடம் இல்லாத வரையில் நாம் வழியறிந்தவர்களாக இருக்க மாட்டோம். அந்த நிமிடமே எப்பொழுது இரண்டு செய்தி உள்ளத்திலிருந்து இல்லையோ மனம் பேதித்துவிடும், பைத்தியமாகிவிடும், அல்லது நடிப்பொழுதில் என் உயிர் பிரிந்துவிடும். மனதில் இறைவனுடைய செய்திகள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அது உங்களுடைய மனதுக்கு அவ்வப்பொழுது இறைவனுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் மன்னிப்பை கொண்டும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்றியோடு இப்பொழுது எந்த கஷ்டம் என கிடையாது, பசி கூட இப்ப கிடையாது, அந்த அளவுக்கு மனம் அமைதியாக இருக்கின்றது. இதனை அமைத்திருப்பவன் அந்த மனதின் பொருட்டு, உள்ளம் சார்ந்த அந்த மனதின் பொருட்டு உடல் அமைதியாக இருக்கின்றது. உடல் என் மனம் உள்ளம் சாரும் பொழுது அடிமை. நான் சொல்றதுக்கு இந்த உடம்பு கட்டுப்படணும், இறைவனை மருத்துவம் அதுதான். நீங்க எந்த எண்ணத்தோட டாக்டர் பார்க்க வரீங்களோ இறைவழி மருத்துவத்தில், என்னுடைய அறிவை நான் நம்ப மாட்டேன், மருத்துவ அறிவு ஒரு குப்பை தொட்டி, மருத்துவ அறிவு விளக்கமாறு, மருத்துவ அறிவு சாக்கடை விளங்கிவிட்டது, இனி மருத்துவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன், என் இறைவன் ஒருவனே உன்னைச்சவில்லை. இப்பொழுது படிப்படியாக அந்த உள்ளம் எனக்கு அறிவிக்கின்றது, மனம் என்ற ஒன்றில் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எண்ணம் மட்டும் இருக்கட்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும். நோயாளிகளாக வரும் பொழுது அவ்வளவையும் பார்த்துட்டு கடைசியில் கடவுளே என்று திரும்பும் பொழுது இறைவழி மருத்துவம் இருக்கிறாங்க, போன கடவுள் சுகமாகட்டும். இங்கே வரும்பொழுது கடவுளுடைய பாதையை காட்டுகின்றேன் தவிர நான் சுகமாக்குகின்றேன் என்ற பேச்சு வரவே கூடாது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதனை அறிவித்திருக்கின்றனோ அந்த சுகத்தை இன்னமும் தங்க வைத்திருக்கின்றான். ஆக நீங்கள் ஒருவர் மாற்றி ஒருவர், ஒரு மருத்துவம் மாற்றி மற்றொரு மருத்துவம் எங்கேயாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கின்றீர்களே, இறைவன் உங்களுக்காக தன்னுடைய வாக்களை தங்க வைத்திருக்கின்றான். உங்களை மன்னித்து தன்னுடைய அருளை இன்னமும் தங்க வைத்திருக்கின்றான். நோய் வந்த பிறகு மட்டுமல்ல, நோய் வருவதற்கு முன்பாகவே எந்த நோயும் வரக்கூடாது என்பதை தங்க வைத்திருக்கின்றான். அது இப்பொழுது உங்களுக்காக வெளிப்படுத்தப்படுகின்றது. அதனை நம்புங்கள். நோய் வந்ததுக்கப்புறம் இருக்கிற கவலையெல்லாம் போகட்டும் நினைக்காதீங்க, அது விடுங்க, அது போகும், தன்னால் போயிடும். இனி வளரக்கூடிய நாட்களுக்கு நம்புங்கள். சுகமான வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய சுகத்திலிருந்து அதிகரித்துக் கொள்ளுங்கள். கேடுகள் நீங்க வேண்டும் என்று இதுவரை விரும்பிக் கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது சுகங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புங்கள். ஒரு பக்கம் தலைவலி இருக்குது, இன்னொரு பக்கம் நல்லா இருக்குது, சுகம் அதிகரிக்கட்டும், இது போயிடும். இந்த பக்கம் தலைவலிக்குது, இந்த பக்கம் சுகம் சுகமா இருக்குது, சுகத்தை நீங்கள் அது சுகத்தை அதிகரித்து கேளுங்கள், இது போயிடும். இதை நீக்க கேட்காது. நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய சுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, இந்த சுகத்தை அமைத்திருப்பவன் இறைவன் தான், என் இறைவனே எனக்கு போதுமானவன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் இப்பொழுது உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய சுகமாக வாழுங்கள் என்ற அந்த செய்தியை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் அந்த மனதில் இருக்கும் பொழுது சுகம் ஆரம்பிக்கும். நோய் இருக்கிறது என்று இருக்கும் பொழுது அது இருக்கும். நோய் வேண்டாம் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் 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 வேண்டாம், ரொம்ப பெருசாக சொல்லி பழக வேண்டிய அவசியம் இல்லை, என்று இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் நோய்களுக்கு நீங்கள் பெயர்காதீர்கள். உங்களோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கை முழுமையுமாக உங்கள் பெயரோடு நோயின் பெயரும் சேர்ந்து கொள்ளும். அவ்விதமாக நோயின் பெயரை எப்பொழுது அவர்கள் டயக்னோசிஸ் செய்கின்றார்களோ அந்த நோய் சுகமாகாது என்று பொருள். கை வலிக்குதுன்னு போறீங்க டாக்டர்கிட்ட, உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் நான் கண்டுபிடிச்சிட்டோம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் உங்களுக்கு டயக்னோசிஸ் அப்படின்னு சுகமாகாதுன்னு அர்த்தம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ன, மூட்டு வலி சுகமாகாது, இதுதான் எங்களுக்கு டயக்னோசிஸ். சுகமாகலன்னு தான் நான் உன்ட்ட வந்தேன், சுகமாகாதுன்னு ஒரு வைத்தியத்துக்கு ஒரு பேர் வச்சு எனக்கு திருப்பி அனுப்ப அவனை நம்ப வைக்கிறேன். எனக்கு அதிகமாக சிறுநீர் போகுது, பல வருஷங்களாக நான் வந்திருக்கேன், நான் கண்டுபிடிச்சேன் டயபெட்டிஸ், வீட்டுக்கு போங்க, அவ்வளோதான், சுகம் கிடையாது. கிட்னி ஃபெயிலியர், எனக்கு எவ்வளோ ஃபெயிலியர் இருக்குது, 15% வேலை செஞ்சிட்ருக்குது, அந்த 15% ஒழுங்காக இருக்கேன்னு இதை தக்க வைக்க முடியுமா? இந்த 15% நீங்கள் வந்து 100% மாற்ற வேண்டாம், 15% தக்க வைக்க முடியுமா? அறிவு இருக்கா? கிடையாது. அது கூட வேறு எனக்கு நீயாவது போய் பிடுங்கிட்டு வரும், வச்சு விட்டுறேன், இதை சுகமாக்க முடியாது. என்கிட்டயும் எனக்கு வேலை செய்யாது, அரசுக்கு நீ வேலை செய்யாமல் கொஞ்சமாக அறிவு வேண்டாம், நான் பண்ண போகிறோம். அறிவு என்ற ஒன்று வேண்டாம். அறிவு இருக்கான்னு கேட்பாங்க, நல்ல வேலை கேட்டாங்க, அறிவு இல்லை, இனிமேல் நல்ல வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். உனக்கு எப்போ அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோமோ, சிறப்பு மருத்துவ வைத்தியன்னு சொல்லிட்டு போனோமோ, அப்பவே போச்சு, நம்ம அறிவும் போச்சு, அறிவு இல்லாத மக்கள்கிட்ட போயிட்டு நம்மளை ஒப்படைச்சிட்டு கடைசியில் நமக்கு இந்த வியாதியின் காரணமாக செத்தார். மெடிக்கல் ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து என்னன்னு சொன்னால், இந்த வியாதியினால் செத்தாங்க. எங்கே போய் அட்மிட் ஆயிருந்தீங்க? இந்த ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தீங்க. எத்தனை பேர் பார்த்தாங்க? எல்லா ஸ்பெஷலிஸ்டும் பார்த்தாங்க. அவ்வளோ பேரும் சுகமாக்க முடியலையா? ஆமாம். இந்த நோய் வந்தால் சுகமாக்காதன் காரணமாக, நாங்கள் சுகமாக்க தவறியதன் காரணமாக, எங்களுக்கு சுகமாக்குவதற்கான அறிவு இல்லாத காரணமாக செத்தான் பண்ண வேண்டியதானே? நல்லா இருந்து வீட்டில் செத்தா அது எப்படி சாப்பிடலாம்? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டுலாம் சத்திருக்கணும். இது ஒரு மனிதனுடைய வழிமுறை. இந்த மனித குற்றங்களோடு வாழப்போகின்றீர்களா? நிச்சயமாக இல்லை. உங்களுடைய இறை உணர்வோடு உள்ளம் என்ற ஒன்று அந்த மகத்தான அழகான ஆலயத்தில், உங்களுடைய புண்ணியமான இல்லத்தில் வாழுங்கள். என்கிட்டையும் நீங்கள் வரும்போது சுகமாகணும்னு என்ன என்கிட்ட இருக்குது? என்கிட்ட வர்றவங்க சுகமாகணும்னு எனக்கு இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டீங்க சுகமாகணும் உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் அதை நம்புறதுக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய தேவைக்காக நிறைவேறினா தான் என் பிரார்த்தனைக்கு எனக்கு பதில் கிடைச்சதாக அர்த்தம். நான் நேர்வழி இருக்கிறதாக அர்த்தம். அங்கே இல்லைன்னு சொன்னால் நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டுருக்கேன். உன்னை என் அறிவை நம்புறது தான், எந்த தப்பும் கிடையாது. ஒரு டாக்டராக இருக்கும் போது இந்த மருத்துவ அறிவில் இருக்கக்கூடிய இவ்வளோ வியாதிகளையும் மறந்துட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒரு நோய் தெரியும், இந்த நோய்க்கு பதிலாக இன்னும் எத்தனை நோய்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கற்பனை அறிவு தான், அது உண்மையும் கிடையாது. அதிலிருந்து விலகி வருவதற்கு எவ்வளோ பெரிய பிரதிசனம் வேண்டும், ஆனால் அதனை இறைவன் லேசாக்கினான். எந்த மருத்துவரும் கூடாது. சுகவீனம் என்ற ஒன்று இருந்தால் மருத்துவன் வேண்டும். சுகவீனம் என்று ஒன்று கூடவே கூடாது, அப்படிப்பட்ட எண்ணமே கூடாது. சுகமாகுங்கள். உங்களுடைய உள்ளத்தை நான் மீண்டும் பார்க்க வைத்து, உங்களுடைய மனம் அறிவின் பக்கம் இருக்கின்றது, கேடு உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அதுதான் இறை இல்லமாக இருக்கின்றது. இறைவனுடைய உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், சுகமாகும். இதற்கு அப்பால் எந்த வழியும் இல்லை என்று கூறும் பொழுது, இப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிகின்றது, கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் அவ்வளவும் தவறானவை. என் உள்ளத்தை விட்டும் திருப்பிய இந்த பூசாரிகள் மிக கொடூரமானவர்கள். இனிமேல் நான் என் உள்ளத்தை விட்டு திரும்ப மாட்டேன் என்று அந்த உணர்வை கொடுத்து அனுப்பதன் காரணமாக அவர்கள் சுகமாகின்றார்கள். நிச்சயமாக இது சத்தியமானது. இனி நமக்கு வெறும் மருத்துவம் வந்து வாழ்க்கையோட சின்ன பகுதி தான். இன்னும் என்னுடைய 5 பிறன்களுக்கும் உயிரோட்டம் அளிக்கக்கூடிய அந்த மகாசக்தி என்னுடைய உள்ளத்திலிருந்து மனதிற்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நான் இன்னும் அதிகமாக கவனிக்க வேண்டும். பொறுமையை கொண்டு நான் பார்ப்பது அவ்வளவு பொய் என்பதை 1000 முறை கூறுங்கள், உண்மை தானாக வெளிப்பட்டு வரும். எவ்வளவு செல்வந்தனாக வாழ்ந்தாலும் சரி, இது வாழ்க்கைக்கு ஆகாது என்பதை உங்களுக்கு அறிவியுங்கள். எவ்வளவு பகட்டாக வாழ்ந்தாலும் சரி, இழிவான வாழ்க்கை என்பதையும் அறியுங்கள். எவ்வளவு ஆடம்பரமாக இருந்தாலும் சரி, இது வாழ்க்கைக்கு பொருந்தாதது ஒன்று, என்னுடைய மனதிற்கு பொருந்தாத ஒன்று, வேண்டாம் என்று விரும்புங்கள். மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவையும் காலுக்கு கீழே கொண்டு வாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய மனதில் அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு சுகமான மறைவான நற்செய்தியையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மகனமாக கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். 6:98. மேலும் உங்கள் அனைவரையும் என்னுடைய ஒரே வாக்கு ஆன்மா இதை கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. கஷ்டமே இல்லாத சுகமான வாழ்க்கையில் நீங்கள் நன்றி உணர்வோடு வாழுங்கள். எனக்கு மட்டுமே நன்றி உணர்வோடு வாழுங்கள். அதிகமாக நினைவு கொள்ளுங்கள், உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கின்றன, அதனுடைய ஒரு சுகமும் இருக்கின்றது. அந்த சுகம்தான் உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சுகம் இல்லை என்றால் நான் என்னை மாய்த்துக் கொண்டிருப்பேன், தற்கொலைகள் இவ்விதமாக நடக்கின்றன. வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துங்கள். இனியும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன், ஏற்றுக்கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள். யார் நினைவு கூறுகின்றீர்களோ நிச்சயமாக நீங்கள் நன்றி உணர்வு உடையவர்கள். நன்றி உணர்வு உடையவர்களுக்கு அந்த உள்ள முறைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தெளிவாக கேட்பார்கள், நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நன்றி உணர்வையும் நம்பிக்கையும் நீங்கள் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு வேதனை எப்படி வரும், நிச்சயமாக சத்தியமாக சாத்தியமில்லை. இது இறைவனுடைய வாக்கு. ஒரே ஆன்மாவிலிருந்து உண்டாக்கி பின் தங்க வைக்கிறான். உங்களுடைய உள்ளத்தில் அது தங்குகின்றது. அவசியத்தின் போது அது எடுத்துக் கொண்டே இருக்கும். கடைசியில் நாம் உலக மக்களுடைய அறிவை முற்றிலுமாக அதனை நாம் அனுபவித்து முடித்துவிட்டு அவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு கடவுளை என்று திரும்புகின்றீர்களே, தங்க வைக்கப்பட்டக்கூடிய அந்த ஆன்மன் செய்தி மீண்டும் மனதிற்கு வருகின்றது. இறைவன் மன்னிப்பவன், மன்னித்து விட்டான். நீங்கள் சென்ற பாதையில், இறைவனுக்கு விரோதமாக சென்ற பாதையினுடைய அந்த கஷ்டங்களை அனுபவித்தீர்களே, அது உங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரம். இறைவனை விட்டுவிட்டு மனிதனை நாடினீர்களே, அந்த பாவத்திற்கு இறைவனுக்கு பதிலாக மனிதனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீர்களே, அந்த பாவத்திற்கான பரிகாரம் இங்கு இவ்வளவு காலமும் சீரழிந்தீர்கள். இப்பொழுது கடவுளை என்று திரும்பும்போது மன்னித்தேன். அவன் மன்னிக்காம கடவுள்களை வார்த்தை வராது. அதனால் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறோமே, கடவுள் அவனை மன்னிப்பாதா? கடவுள்ங்கிற வார்த்தை எப்படி வந்தது? மன்னிக்காமல் எப்படி அவனை நீங்கள் நினைவு கொள்ள முடியும்? அடுத்த நொடிப்பொழுது அவன் என்னை மன்னித்து விட்டான் என்ற அந்த நன்றி உணர்வு வேண்டும். அதை பற்றிய சந்தேகமும் கூடாது. வரம்பு மீறிய பாவங்களே பண்ணி இருந்திருப்போம். அந்த பாவங்களுடைய அடிச்சோடுகள் மட்டுமல்ல, அதனுடைய முழுமையான அந்த பதிவும் என்னுடைய மனதில் இருக்கின்றது. கஷ்டத்தின் காரணமாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். தேவையில் அந்த கஷ்டத்தை நீக்கிட்டா திரும்ப அந்த பாவத்தை செய்வேன், சந்தேகமில்லை. இருந்த போதிலும் மன்னித்தான். யார் நன்றி உணர்வோடு இருக்கின்றீர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி, இறைவனுக்கே அனைத்து புகழும் என்று கூறுவதற்காக வேண்டி அந்த வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் கூற வேண்டும். உங்களுக்கு எந்த பெருமையும் வேண்டாம், அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே என்று உங்களுடைய சுகங்களின் போதெல்லாம் சொல்லி பழகுங்கள். நீங்கள் நன்றியுடையவர்களாகவும் அந்த நன்றியின் காரணமாக உள்ளத்தை நம்பக்கூடிய அந்த ஒரு பாதை மட்டும் உங்களுக்கு விசாரணமாக ஆகிவிடும். அறிவை கொண்டு இந்த ஐந்து பொறிகளை கொண்டும் அஞ்சு பூதங்களை கொண்டும் நம்பக்கூடிய இந்த பேய்களையும் பிசாசுகளையும் விட்டு விலகிவிடுவீர்கள். அறிவு என்ற பிசாசை மீண்டும் படியுங்கள். அத்தியாயம் 6:98, அனைவரையும் ஒரே ஆன்மாவில் உண்டாக்கினான். எல்லோரும் சுகம் வேண்டும் என்று கூறுவீர்கள், சுகம் வேண்டும் வேண்டாம் என்று கூறுவீர்கள். சுகம் என்ன என்பது எனக்கு தெரியாது, உணர மட்டும்தான் முடியும், அதை உருவமாக பார்க்க முடியாது, ஆம் என்று கூறுவீர்கள். உருவமற்ற அந்த பாக்கியமேக்க இதய வாக்குகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உருவத்தின் அடிப்படையில் நீங்கள் படித்த படிப்புகள் அவ்வளவும் சாக்கடைகளாக நீங்கள் மதித்துக் கொண்டால் போதுமானது. சாக்கடை படிப்பு, மருத்துவ படிப்பு, கல்வி படிப்பு, கல்லூரி படிப்புகள் அனைத்தும் சாக்கடைகள். வெறும் பணத்தை திங்கிறதுக்கு மட்டும்தான் அவையப்படுமே தவிர, அந்த பணத்தை கொண்டு நீங்கள் உணவு சாப்பிட்டீங்களே நிச்சயமாக கிடையாது. நெருப்பு, ஒவ்வொரு உணவும் உங்களுக்கு இறைவனுடைய அருளாக அமைய வேண்டும். இறைவனுடைய வாக்கியங்கள் பொருந்திய ஒரு மகாசக்தியாக உங்களுக்கு உருவாக வேண்டும். அந்த மகாசக்தி வானங்கள் பூமியின் சக்தியுடைய மிகைத்தது. நமக்காக அந்த வானங்களும் பூமியும் நம்மை சுற்றியுள்ள இயற்கையும் ஒவ்வொன்றும் அடிமைப்பட வேண்டும். இந்த ஒவ்வொன்றிலும் எந்த ஒன்றையும் நீங்கள் வணங்கிவிடாதீர்கள். சூரியனையோ சந்திரனையோ பூமியையோ எந்த ஒன்றையும் வணங்காதீர்கள். அவ்வளவு உங்களுக்கு அடிமைகள். பொருள்களாக படைக்கப்பட்ட ஒவ்வொன்றையை விட்டும் உங்களை உயர்வான படைப்பாக ஆக்கினால் அதுவும் உங்களுடைய உள்ளத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றது. மனங்களையும் பூமியையும் படைத்தான், அவ்வளவு பிரம்மாண்டங்களையும் படைத்தான், மனிதனையும் படைத்தான். படைத்த படைப்புகளிலேயே மிக உயர்ந்த படைப்பு எது என்று கேளுங்கள். இப்பொழுது உங்களுடைய மனதில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த சீதவர் மனிதன் என்று, மனிதனுக்கு இணையான ஒரு படைப்பு அகிலங்களில் கிடையாது என்பது தெரியும். இதற்கு நெறி செலுத்த மாட்டீர்களா? அத்தியாயம் 4:147, நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இருப்பீர்களானால், உங்களுடைய உள்ளத்துக்கு நன்றி செலுத்துவீர்கள். உங்களுடைய உள்ளத்துக்கு நீங்கள் அடங்கி பணிவுடையவர்களாக, உள்ளச்சமுடையவர்களாக, பயபக்தியுடையவர்களாக, தன் பெருமையை விட்டுவிட்டும் இறைவனுக்கு அனைத்து புகழும் என்று அந்த நம்பிக்கையும் நன்றியுணர்வையும் கொண்டிருப்பீர்களானால், உங்களை வேதனை செய்வதால் இறைவன் என்ன லாபம் அடைப்போகின்றான்? நிச்சயமாக இறைவன் உங்களின் நன்றியை நன்கு அறிபவனாகவும், இனி உங்கள் உள்ளத்திற்குரிய தேட்டங்களை அதை நிறைவேற்றி தரக்கூடிய அனைத்து பாதைகளையும் அறிந்தவனாக இருக்கின்றான். இன்றைய வாழ்க்கை நமக்கு எவ்விதமாக துவங்க வேண்டும்? இப்பொழுது முதலாக இதுவரையில் இறைவன் தான் என்னை பாதுகாத்தான், காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றான், வாழ்த்துக் கொண்டிருக்கின்றான். இருக்கக்கூடிய சுகங்களை நான் அடித்துக் கொண்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் என்னை மன்னித்து என்னுடைய உடலின் ஒரு புறம் எனக்கு நோய் கண்டாலும் உடலின் மற்ற பாகங்களையும் மற்ற உறுப்புகளையும் அவனே செவ்வையாக வழித்துக் கொண்டிருக்கின்றான். லெஃப்ட் ரைட் எனக்கு இருக்குது, ரெண்டும் வெவ்வேறையா, ரெண்டும் ஒன்னா. ஒரு பக்கம் வாதம் வந்துச்சு, இன்னொரு பக்கம் என் வாதம் வரல. ஏன் வரல? யார் தடுத்தது? லெஃப்ட் சைடு மூலம் ரைட் சைடு மூலம் இங்கே பாதிக்கப்பட்டு அங்கே பாதிக்கப்பட்டிருக்குது. இவ்வளோ கதை பேசுறதே சுகமாக்கணும் என்ன தெரியாது, அப்பையும் உடறது. இதுதான் காரணம், அதுதான் காரணம். ஒரு விஷயத்தை பற்றி இதுதான் காரணம்னு சொன்னால் சரி சுகமாக்கணும். எப்போ சுகமாக்கலையும் அந்த காரணம் தப்புன்னு அர்த்தம். ஏன் லெஃப்ட் சைடு பிளாக் வந்தது, ரைட் சைடு மூலம் பிளாக் வந்தது, காரணம் என்ன தெரியாது. ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் எடுத்தால் சரியாக போகுமா தெரியாது. அப்படி என்றால் ஆப்ரேஷன் சரியாக போகுதுன்னு சொன்னால் அவங்க மனசில் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கடவுளை வேண்டாங்க, அதனால் சரியாயிடுச்சு. ஒன்றை நம்பி வந்தேன், தெரியாதுன்னு சொன்னேன், செஞ்சு பார்க்கலான்னு சொன்னேன், சரியாக போகலான்னு சொன்னேன், 70% சான்ஸ், 30% சான்ஸ்னு சொன்னேன். ஆனால் என் உள்ளத்தில் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி கடவுளை வேண்டினேன், அதன் காரணமாக சரியாக போச்சு. இப்போ உன்னுடைய அறிவை கொண்டு சுகமாகியதா, கடவுளை வேண்டியது காரணமாக சுகமாகியதா? கடவுளை வேண்டியது காரணமாகத்தான் சுகமாகியது என்றால் ஏன் அங்கே அவசரப்பட்டு போனீங்க? இதுதான் இதனுடைய கேள்வி. இனிமேலாவது மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், கடவுளை நம்பிவிட்டால் மனிதர்களை விட்டு விலகிய பிறகு கடவுளை நம்புங்கள். இறைவனிடம் பாவமணி அதிகமாக கேளுங்கள். உங்களுடைய நாட்டம் மீண்டும் மனிதர்களின் பக்கம், அவருடைய அறிவின் பக்கம் சென்று அங்கிருந்து நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நடக்குமோ என்று எண்ண வேண்டும். உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் அறிவில்லாமல் உங்களை அதன் பக்கமே எடுப்பார்கள். அவங்களிடமிருந்தும் பாதுகாப்பு செய்யுங்கள், நிச்சயமாக பாதுகாப்போம். இந்த இரண்டு வசனங்களும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக என்பதாக அமைய வேண்டும். அத்தியாயம் 6:98 வசனம், அத்தியாயம் 4:147. இந்த இரண்டையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குரியதாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஆன்மா அவ்வளோ வேண்டும், அழகான வார்த்தை எஸ் வேண்டும், அவ்வளோதான். கெட்ட விஷயங்கள், கெட்ட வார்த்தைகள் வேண்டாம். இந்த இரண்டும் தான் உங்களுடைய பிரார்த்தனைகள், வேண்டும் வேண்டாம், அவ்வளோதான். பெருசாக உங்களுடைய லிஸ்ட்டை போட்டுவிட்டு பேசாதீங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரிப்படுத்தி கொடுது. இவ்வளோ பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது இன்னொரு பக்கத்தில், அதெல்லாம் அதிகப்படுத்திக்கணும். என் கேட்கல, பிரச்சனைகள் இருக்கிறது போகணும்னு கேட்குறீங்க. பிரச்சனைகள்லாம் சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறது அதிகப்படுத்தியும் கேட்கல, இன்னும் அந்த சுகம் அதிகப்படுத்தி கேட்கலையே. எங்கேயாவது நமக்கு ஏதாவது ஒரு அடிப்படையிலாவது நியாயமாக நாம் இறைவனிடம் திரும்புகின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இவ்வளவு அநியாயமான போக்குகளுக்கும் இறைவனை மறந்து அவனை அலட்சியப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி டாக்டர்களை பெருமைப்படுத்தி இறைவனை மட்டும் இடிவாக்கி படித்தவங்க மாதிரி இருக்கீங்க, இந்த காலத்தில் போயிட்டு கடவுளே கடவுளையும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக பார்க்குறாங்களே, அந்த இழிவு அவர்களை சொல்லிக் கொண்டோம். இவர்களை பெருமைப்படுத்தும் பொருட்டு நானும் அவர்களின் பாதையில், நானும் படித்தவன் டாக்டர்கிட்ட பதில் சொல்லும் பொழுது கேடுகள் இந்த உச்சக்கட்டம் அந்த சமுதாயத்திற்கு. உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்காக உள்ளம், உங்களுடைய இறை இல்லம், உள்ளம் மாபெரும் கோவில் என்ற அந்த வாக்குகளை இன்று நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள், பூசாரிகள் என்று நான் இதுவரையில் என்னுடைய வாழ்க்கையை தொலைத்தது போன்று இனிமேல் தொலைக்க மாட்டேன். என் உள்ளத்தில் என் இறைவன் ஆன்மாவாக தங்க வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு அழகான செய்தியும் என்னுடைய கடுமையான துன்பத்தின் போது அந்த செய்தி வெளிப்படுகின்றது, கடவுளே என்று நான் திரும்புகின்றேன். கடவுளே என்று திரும்பும் பொழுது உங்களுடைய பழைய வழிமுறையின் பக்கம், கோயில் மசூதி என்று போயிட வேண்டாம், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு ஏகப்பட்ட இரண்டு செய்திகள், உங்களுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய விதத்தில் உங்களை உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் உறுதிப்படுத்தும் வகையில், பொறுமையை கொண்டு அந்த சத்தியை உங்களுக்காக நிலைப்படுத்தக்கூடிய அந்த உணர்வை கவனியுங்கள் என்பதற்காக வேண்டி சுகம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வெளிப்படையான நோய்கள் நீங்குவதற்கு முன்பாகவே உள்ளம் உணர்வு மூலமாக அறிவிக்கக்கூடிய சுகம் கிடைத்துக் கொண்டிருப்பதை அறியுங்கள். அதுதான் நாம் ஒரு கஷ்டத்திலிருந்து நோயிலிருந்து சுகமாக கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதற்கான தெளிவான அறிகுறி அடையாளம். உங்களுடைய கெமிக்கல் அனாலிசிஸ், உங்களுடைய மக்கு பயிர்களுடைய எம்ஆர்ஐ ஸ்கேன், இதெல்லாம் செத்த பிறகு காட்டுறது. செத்து போயிட்டு நான் பாருங்க, வாழ்வை காட்டக்கூடிய உணர்வு, நான் சுகமாக உணர்றேன் அவ்வளவுதான். இவ்வளவு கஷ்டமா இருக்குது அவங்களுக்கு, சுகமாக உணர்கின்றேன், இந்த உணர்வும் இந்த உயிரோட்டமும் தான் என்னை சுகப்படுத்தப் போகின்றது முன்பாக உணரக்கூடியவர்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள். அந்த அறிவாற்றல் மிக்கவர்களை இறைவன் நேசிக்கின்றான், உணர்வுடையவர்களை நேசிக்கின்றான், அவ்வளவுதான். ஆக நம்பிக்கை கொண்ட மக்களாக இன்று நாம் நம்முடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றோம். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமான செய்தியும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு என்றென்றும் துணையாக உறுதியான உதவியாளனாகவும் பாதுகாப்பாளனாகவும் இருக்க போதுமானவன். மனிதர்களை ஒரு காலம் நம்பாதீர்கள், உங்களை உட்பட உங்களுடைய உருவம் என்ற அடிப்படையை கொண்டுகிற அறிவை உட்பட ஒரு காலம் நம்பாதீர்கள். உங்களுடைய மனம் உள்ளத்தின் பக்கம் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள், உங்களுடைய மனம் இந்த அறிவின் பக்கம் இருக்கின்றதா, ஐந்து பூதங்களின் பக்கம் பேய்களின் பக்கம் இருக்கின்றதா, அல்லது மனமானது உள்ளத்தின் பக்கம் சார்ந்திருக்கின்றதா? நீங்கள் இறை நம்பிக்கையுடையவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள், கண்ணியவான்கள், உன்னதமானவர்கள். அழகான வாழ்க்கை உங்களுக்காக இன்று திறக்கப்பட்டிருக்கின்றது, தங்க வைக்கப்பட்டது, இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அந்த உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். சுகமான, ஆரோக்கியமான, அழகான, அமைதியை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையின் போது இறைவனுக்கு எல்லா புகழும் என்ற அந்த நன்றியுணர்வுடனும், இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட உணர்வுகளுடனும், பார்ப்பவை பொய்யானவை, உணரக்கூடியவை சத்தியமானவை, இந்த சத்தியத்தை நம்புங்கள். பார்க்கக்கூடிய எந்த விஷயத்தையும் சரி நம்ப வேண்டாம், அது கேன்சராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், சுகமாக வேண்டும், உங்களை தீண்ட வேண்டாம் என்று இதை நம்புங்கள். உங்களுக்கு அடிமை, அதை பார்த்து பயப்படாதீங்க. சுத்தமாக அறிவு மடங்கி போகும், விரைத்த கண் விரைத்து விடையிருந்துவிடும் அகப்பார்வை மூடப்பட்ட நிலையில். அப்படி ஆகிவிடக்கூடாது, இந்த பார்வை மூடப்பட வேண்டும், அகப்பார்வை சந்தை இருக்க வேண்டும். எந்த கேடும் என்பதாக கிடையாது. நியூஸ் பேப்பரை படிக்கிறது, செய்திகளை படிக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. கெட்ட முதலீடுகளுடைய வார்த்தைகள் விட்டுருங்க. உங்களுடைய உள்ளத்தை நிரம்புங்கள், சீரம் சிறப்பமாக வாடுங்கள். சங்கமிக்க வாழ்க்கைக்காக இன்று நம்முடைய வாழ்க்கை தொடர்கின்றது. உள்ளத்தின் பக்கம்